மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏலிம் தமிழ் சபையானது ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு தமிழ் ஆராதனையை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மையானது! உங்களையும் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக் கொள்ளும்படி தயவாய் அன்போடு அழைக்கின்றோம். இடம் ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர், 1 மெக்லின் ஸ்ட்ரீட், மவுண்ட் ஆல்பர்ட். மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 0212-274-9856 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:30-31 வாசிக்க கேட்போம்.
இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் போன எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடைபெற்றது. அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதவைகள். அதில் ஒரு சில அற்புதங்கள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான அற்புதங்களை அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குருடர்களுக்கு பார்வை அளித்தார், சப்பாணிகளை நடக்க பண்ணினார், பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்த மகளை பண்ணினார். அவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். எதற்காக இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த அற்புதங்கள் எதற்காக ஆண்டவர் செய்கிறார்? அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நாம் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்காக, அழியாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவதற்காக, வெறும் சரீர சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, வெறுமனே சரீரத்தில் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, நமக்குள் ஒரு அழியாத நித்திய ஜீவனை, ஆத்தம ரட்சிப்பை பெற்று தேவ சமாதானத்தை உள்ளத்தில் பெற்றுக் கொள்ளவும், மரணத்திற்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்கிற அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய போகிறார், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். காரணம், இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தபடி இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், என்ன வியாதியோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய சரீரத்தில் நடக்கிற அற்புதத்தை விட உங்களுடைய ஆத்மாவில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படி தான் அவர் அற்புதம் செய்ய இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதத்தை நாம் இன்றைக்கு தியானித்து ஜபம் செய்ய போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5 இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறது. எருசலேமிலே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு மனிதனை தேடி போகிறார். அந்த குளத்தை சுற்றில 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருப்பார்கள். பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள், கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள், கைகள் பாதிக்கப்பட்டவர்கள், நடக்க முடியாதவர்கள், பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் படுத்திருப்பார்கள். எப்போதாவது ஒரு முறை திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாம். அது கலங்கின உடன் யார் முதலாவது அந்த குளத்துக்குள் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாகி விடுவார்கள். அதற்காக இந்த மக்கள், ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும், ஒரு சுகத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு காத்திருப்பார்கள். அங்கே ஏராளமான வியாதியஸ்தர் படுத்திருந்தார்கள். அந்த இடத்தில் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன், அங்கே படுத்த படுக்கையில் இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் அங்கே படுத்திருந்தான். அவனை தேடித்தான் இயேசு போகிறார். பாதிக்கப்பட்ட அவனை தேடி அவனுக்கு உதவி செய்வதற்கும் அவனுக்கு அற்புதம் செய்து அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவும், 38 வருஷ அவனுடைய துக்கத்தை மாற்றி மகிழ பண்ணுவதற்கு இயேசு அவனை தேடி போகிறார். அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை படுக்க விட்டு எழும்பி நடக்க செய்கிறார். போரண விடுதலை பெற்றவனாய் 38 வருஷ வியாதி நீங்கி அற்புத சுகம் பெற்றவனாய் வீட்டிற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. அதே அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த எல்லைக்குள்ளே உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எந்த மைதானத்தில் எந்த பகுதியில் எங்கே நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. உங்களை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யவும் உங்கள் துக்கத்தை மாற்றவும் இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த மனிதனை ஆண்டவர் தேடி சென்று அற்புதம் செய்ய காரணம் என்ன? அவனுக்கு இந்த அற்புதம் எப்படி நடைபெற்றது? இயேசு அவனை சந்தித்த போது அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? 7வது வசனம், யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான்.
இயேசு கேட்கிறான், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க. என்னை தண்ணீரிலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் சுகம் பெற விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் 38 வருடம். ஆனால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லை. நான் இந்த அற்புதத்தை யோசித்து பார்த்தேன். இயேசு தன்னை தேடி வந்த மக்களுக்கு அற்புதம் செய்தார். அல்லது யாராவது இயேசுவின் வியாதியஸ்தரை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்தார். அல்லது யாராவது வந்து கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் போய் அற்புதம் செய்வார். ஆனால் இயேசு போனால் நிறைய வியாதிஸ்தர் இருக்கிறாங்க. இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் பார்த்து குணமாக்கி விட்டு போய் கொண்டிருந்தார். ஏன் இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் தேடி சென்று அற்புதம் செய்தார்? என் உள்ளத்தில் இந்த கேள்வியோடு இந்த பகுதியை தியானித்த பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். காரணம், இந்த மனிதனுக்கு ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. 38 வருஷத்துக்கு முன்னால அவருடைய பெற்றோர் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, இங்க இரு, கொஞ்ச நாள் தங்கி இருந்திருப்பாங்க, நாங்க தண்ணீர்ல விடுங்க, கொண்டு போய் விடுகிறோம் சொல்லி. வருஷங்கள் கடந்து விட்டது, எல்லாம் போயிட்டாங்க. நண்பர்கள் சில வருட காலம் வந்து வந்து பார்த்திருப்பாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்க, சுகமாயிரும் சொல்லி இருப்பாங்க. எவ்வளவு காலம், எத்தனை காலம், எல்லாரும் போயிட்டாங்க. சொந்தக்காரங்க இப்ப யாருமே அவனை பார்க்க வருவது இல்லை. தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, அன்பு காட்ட ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, தனிமையாய் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் இயேசு அவனை தேடி போனார். நீ வேதனையோடு வந்திருக்கிறாய் அல்லவா, எனக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை தேடித்தான் என்று இயேசு வந்திருக்கிறார். நேசரத்தில் இருந்து சாத்தான்குளம் போகிற வழியில பிரைக்குளம் என்று ஒரு ஊர் இருக்கிறார். அங்கே தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறார். அந்த மருத்துவமனையில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலத்துல நாங்கள் போய் புது உடை கொடுத்து விருந்து கொடுப்பது உண்டு. அவங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி ஜெபித்து விட்டு வருவோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நல்ல ஒரு அருமையான ஒரு டாக்டர், அந்த மக்கள் மேல ரொம்ப அன்போடு கவனித்த டாக்டர், ஒவ்வொரு வருஷமும் நான் போவேன். ஒரு வருஷம் நான் போயிருந்த போது டாக்டர் சொன்னாங்க, சிலரால நடக்க முடியாது, படுக்கேட்டு வர முடியாது, படுக்கையில உள்ள இருக்கிறாங்க, நீங்க வந்து அவங்கள பார்த்து உற்சாகப்படுத்த முடியுமா என்று. நான் வரேன் டாக்டர்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரி உள்ளே வியாதியஸ்தர்கள் தங்கி இருக்கிற பகுதிக்குள்ளே போனேன். சிலர் நடக்க முடியாம ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில படுக்கையில் இருந்தார்கள். அவர்களுக்கு நேரடியா போய் உடை கொடுத்து அவங்கள்ட்ட அன்பா பேசி கொண்டு வந்தேன். அதுல ஒரு சின்ன தம்பி இருந்தான், 12 வயசு இருக்கும். அவன் படுக்கைக்கு பக்கத்துல போன உடனே டக்கண்டு கவிழ்ந்து அப்படியே படுத்து கொண்டான், முகத்தை மூடி கொண்டான். டாக்டர் சொல்றாங்க உன்னை பார்க்க ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க நீ பாருன்னு சொன்னா எழும்பவே இல்லை, முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே படுக்கையில அப்படியே படுத்திருந்தான். பல நிமிட நேரம் நின்றோம், பலவிதமாய் சொல்லி பார்த்தோம், அவன் முகத்தை திருப்பவும் இல்லை, பார்க்க விரும்பவும் இல்லை. நான் டாக்டரிடத்துல கேட்டேன், ஏன் இந்த பையன் அப்படி நடந்து கொள்ளுகிறான்? அவள் சொன்னார்கள், அவனுடைய இருதயத்தில் உண்டான ஒரு காயம். அவனுடைய பெற்றோர் பல மாதங்களுக்கு முன்பாக இவன் அழைத்து கொண்டு என்னிடத்திலே வந்தார்கள். அவனுடைய சருமத்தில் ஒரு விதமான அந்த காரியங்கள் காணப்படுகிறது, அதை பரிசோதித்து பாருங்க என்ன வியாதி என்று சொன்னார்கள். நான் அதை பரிசோதித்த போது இது தொழுநோய் தான் என்பது உறுதியாக்கப்பட்டது. நான் சொன்னேன், இதை சுகமாக்கி விடலாம், இங்க கொஞ்ச நாள் தங்கட்டும், அவனுக்கு சுகமாக்கி நீங்க கூட்டிக் கொண்டு போக முடியும், அப்போதைக்கு அப்போது நீங்க வந்து பாருங்கள், நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று அனுப்பினேன். சரி என்று போனவர்கள் தான். ஒரு நாள் கூட அவனுடைய பெற்றோர் திரும்பி வரவே இல்லை. இங்க இருக்கிற நோயாளிகளை பார்க்க அவருடைய குடும்பத்தார் வருவார்கள், சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்களை வந்து பார்த்து பேசிட்டு போவாங்க. ஆனால் பல மாதம் கடந்து விட்டது, இந்த சின்ன பையனை பார்க்க அவனுடைய பெற்றோரும் வரவில்லை, உறவினர் ஒருவரும் வரவில்லை. அவன் ஏக்கத்தோடு காத்திருப்பேன், எங்க அம்மா வருவாங்க, எங்க அப்பா வருவாங்க, என்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி அவர்கள் மறந்து போனார்கள், இவனை மறந்து போனார்கள். வியாதிப்பட்ட பிள்ளை தானே, அது ஒரு தொழுநோய் வந்து விட்டது, இனிமேல் எதற்கு என்பதை போல மறந்து விட்டார்கள். அந்த டாக்டர் சொன்னாங்க, அவனுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டது. சரீரத்திலே உண்டான நோய் காயத்தை விட அவனுடைய உள்ளத்தில் உண்டான காயம் பெரியது. ஆகவே அவன் யாரிடத்திலும் பேச விரும்புவதில்லை, அவருடைய முகத்தை மூடி கொள்ளுவான், கவிழ்ந்து படுத்துக் கொள்ளுவான். நான் பல சமயங்கள் வந்து வெகு நேரம் உட்கார்ந்து பேசின பிறகு கொஞ்சம் என்னோடு பேசுவான், நான் ஆறுதல் படுத்துவேன் என்பதாய் சொன்னார்கள். காரணம், எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, சொந்த தாய் தகப்பனே என்னை மறந்து விட்டார்கள். ஒரு மனவேதனை. இன்னைக்கு அப்படிப்பட்ட துக்கத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா மகனே, மகளே அப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா யாருமே இல்லை. பெற்றோர் இருந்தும் நான் ஒரு அநாதை போல் இருக்கிறேன், என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், மறக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனவேதனை. அந்த துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறான், உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 27:10 பக்தன் சொல்லுகிறான், தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார், என் பெற்றோரே என்னை மறந்து விட்டாலும் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதாக. ஏசாயா 49:15-16 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தான் பெற்றெடுத்த கை குழந்தையை, பால் குடிக்கிற ஒரு சின்ன கை குழந்தையை ஒரு தாய் மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஒரு தாய் தன் கை குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஏசாயா 66:13 சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார். அவர் நம்மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த இடத்தில். எனக்கு யாருமே இல்லை என்று தனிமையில் கலங்கிக் கொண்டிருந்த மனிதனை தேடி வந்தார். இயேசு வந்தது எதற்காக? இந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை முடிந்ததென்று நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு புது வாழ்க்கை கொடுப்பதற்காக, அதுக்கு தான் இயேசு வந்தார். எனக்கு யாரும் இல்லை என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீ கலங்கி கொண்டிருக்கலாம், மகனே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு, எனக்கு யார் இருக்கிறார்கள் என் பாரத்தை புரிந்து கொள்வதற்கு, நான் ஒரு பாவி என்று எல்லாரும் புறம்பை தள்ளுகிறார்கள், எனக்கு அன்பு காட்ட யார் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உனக்கு. உனக்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தேன். உனக்காகத்தான் சிலுவை சுமந்தேன். நான் இருக்கிறேன் உனக்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். பாருங்கள், அவன் உதவியற்ற மனிதன், ஹெல்ப்லெஸ் மேன், இயேசு உனக்கு உதவி செய்ய போனார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதங்க, இயேசு இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று தவறான முடிவு எடுக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தற்கொலை உடைய பிரச்சனைக்கு முடிவு அல்ல. எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எத்தனை போராட்டத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசு இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். உனக்கு நான் இருக்கிறேன், யாருமில்லை என்று ஏன் கலங்குகிறாய்? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உங்ககிட்ட அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அங்க வா, இங்க வா என்று சொல்லுகிறவர் அல்ல. நீ இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல, நீ இருக்கிற இடத்துல அவரை தேடினாலே போதும், அங்கு வந்தவர் ஆசீர்வதிப்பார். நாலு மாவடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாலு மாவடி புண்ணிய ஸ்தலம் கிடையாது. இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. அவர் எங்கு வியாபித்திருக்கிற ஆண்டவர். உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க, வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. அது குடிசை வீடா இருந்தாலும் இயேசு அங்கே வருவார். நீங்க இருக்கிற இடத்துல வருவார். அதுதான் இயேசு. இந்த ஆண்டவரை நீங்க சொந்தமாக்கி கொண்டால் அவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். தப்பான முடிவு எடுக்காத மகளே, மகனே, நான் இருக்கிறேன், பயப்படாத, உங்களை தைரியப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். நீங்க வந்து எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் மேல அக்கறை காட்ட யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எனக்குன்னு யார் இருக்கிறா, என்னை புரிந்து கொள்ள யார் இல்லை, நீ கலங்குறீங்கல்ல, அதான் இயேசு வந்து சொல்றாரு, உனக்கு நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, ஏன் பயப்படுற, நீ உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருங்க மேல அன்பும் பாசமும் வைத்திருக்கிற தேவன். அதனால ஆண்டவரிடத்துல எனக்கு நீங்க இருக்கிறீங்க போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு துணை இருந்தா போதும், நீங்க என் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு ஜெபிச்சீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். உங்க கூட இணைந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? கவலைப்படாதங்க. நான் என்ன தேவை உங்களுக்கு? சுக வேணுமா? விடுதலை வேணுமா? பண தேவையா? வேலை இல்லாத பிரச்சனையா? என்ன காரியம் எதுவானாலும் சரி, இப்போ உன்னை இருதயத்தை இணைத்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த தகப்பனாருக்காக, தாயாருக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் என் கூட இணைந்து இப்ப ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள, என்னை உணர்ந்து கொள்ள, என்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை, நீ கலங்கி ஜெபிக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணை நிற்கிற கத்தர் அல்லவா, ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. இப்ப உங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யணும், நீங்க ஒரு அற்புதம் செய்யணும். இயேசுவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். நீங்க அவங்களை நேசிக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க. தடைகளை மாத்துங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. பண தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. குழந்தை செல்வத்தை அருளி செய்யுங்க. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு அவருடைய துக்கம் மாறணும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகணும். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டீர். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்துமை துதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாத
அதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீர். என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே. நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிட